الحمد لله الحمد لله الذي جعل كلمة التوحيد في عباده حرصا وحسنا وجعل البيت العتيق مقامة للناس وأمنا والصلاة والسلام على محمد النبي الرحمة وسيد الأمة وعلى آله وصحبه قادة الحق وقادة الخلق وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهب كل مرضعة عما أرضعت وترى كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. மக்கா நகரிலே பாண்டுமிகு ஹஜ்ஜை யமக்களுக்கு மகிழ்வித்த வல்லவன் அல்லாஹ் அவளுடைய புகழைக்கு உரியதாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்த சையீதுல் கௌனை ஈருலகத்தின் தலைவர் காதமுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் புனிதமானதற்காக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகை படைத்த நாள் முதல் பருவத்தின் மாதங்களை 12 அமைத்திருக்கிறார். இந்த உலகை படைத்த முதலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பருவத்திலே ஊன்றோடுகின்ற மாதங்கள், எம்மனை தாண்டி செல்லுகின்ற மாதங்கள் 12 அல்லாஹு தஆலா அமைத்து வைத்து இந்த 12 மாதங்களிலே சில மாதங்களை, குறிப்பாக 4 மாதங்களை சங்கியான மாதமாக, கண்ணியமான மாதமாக, கௌரவமான மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் தெரிவித்து செய்திருக்கிறார். சகோதரர்களே, முஹர்ரம், ரஜப், ஜுல்ஹஜா, ஜுல்ஹிஜ்ஜா இந்த 4 மாதங்களும் சங்கியாக்கப்பட்ட மாதங்கள், கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள். இந்த வகையில் நாம் இப்போது சங்கையாக்கப்பட்ட ஜுல்ஹஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். உண்மையிலே ஜுல்ஹஜ் மாதத்துடைய தலைமுறையிலிருந்து 9வது நாள், பெருநாளுடைய நாள், 10வது நாள் வரைக்கும் இல்ல, ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் ரொம்பவுமே அல்லாஹ்விடத்திலே விரும்பத்தக்க நேரங்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வுத்தஆலா இந்த ஜுல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை பற்றியும் குர்ஆனிலே வியாபித்து சிறப்பித்து கூறியிருக்கிறார். والفجر وليالي العشر காலை பொழுது மீதும் ஜுல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களின் மீது சத்தியமாக இருந்து இந்த ஜுல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வியாபித்து கூறியிருக்கிறார். எனவே இந்த ஜுல்ஹஜ் மாதத்துடைய இந்த 10 அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகையில், மா மின் அய்யாமின் அல் அமல் ஃபீஹின் அப்து இல்லல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் அஜ்லி தில் ஹஜ்ஜா. துல்ஹஜ்ஜு மாதத்துடைய 10 நாட்களிலே செய்கின்ற அமல்கள், 7 காலங்களிலே செய்கின்ற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமானது. சகோதரர்களே, இந்த காலத்திலே எந்த அமல் என்று நபியவர்கள் குறிப்பிடவில்லை. இந்த 10 நாட்களுக்குள்ளே இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், அது எந்த நேரம் என்றும் குறிப்பில்லை. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளிலே செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ஆகுபானது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், ஜிக்ராக இருக்கலாம், தௌபாவாக இருக்கலாம், துஆவாக இருக்கலாம், இதர எந்த அமலாக இருந்தாலும் இந்த துல்ஹஜ்ஜு மாதத்திலே நாம் செய்கின்ற போது அல்லாஹ் ஏனைய காலங்களில் செய்வதை விட இதை விரும்புகிறான், உகப்ப ஊக்கு வைக்கிறான், உணப்பத்து வைக்கிறான், அதை அல்லாஹ் அன்பு வைக்கிறான். எனவே உலகத்துடைய 10 நாட்களை அடைந்திருக்கிறோம். இது அமல்களுக்குரிய காலமாக இருக்கிறது. எந்த அமல் என்று குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை சகோதரிகளே. எந்த அமலாக இருந்தாலும் ஏனைய காலங்களிலே செய்கின்ற அமலை விடவும் இந்த உலகத்து மாதத்தின் முதல் பத்திலே செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. சந்தியானவர்களே, தலைமுறையிலிருந்து ஒவ்வொரு நாள் வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு நோன்பு ஒரு வருடத்துக்கு சமமானது. ஒரு நோன்பு உள்ளத்துடைய முதல் 10 வரக்கூடிய நாளிலே வரக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் ஒரு நாளிலே குடிக்கின்ற நோன்பு அது ஒரு வருடத்துக்கு சமமானது. சுபஹானல்லாஹ், தலைக்குறையிலிருந்து 9வது நாள் வரைக்கும் ஒருவர் 9 நோன்புகளை குடித்தால் 9 வருட நோன்பு குடிப்பதற்கு சமமான சூழ்நிலை கிடைக்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்துடைய முதல் குறையிலிருந்து 10வது நாள் வருகின்ற ஒவ்வொரு இரவுகளை பற்றி சொன்னார்கள். இந்த உலகத்துடைய முதல் 10 வருகின்ற ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமானது. லைலத்துல் கத்ர் இரவை அடைய நாம் எவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எதிர்பார்த்திருப்போம். சகோதரிகளே, இந்த உலக மாதத்திலும் லைலத்துல் கத்ருடைய நன்மையைப் போல சிறப்புகளை பற்றி அடையலாம், ஒவ்வொரு இரவிலும் அடையலாம். அல்லாஹ் 10 இரவுகளை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உத்தாலா தந்திருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய முதல் பகுதி 10 நாட்களுடைய இரவுகள் பெறுவதியானது, பகல் காலங்களும் பெறுவதியானது, விசேஷமாக நோன்பு நடப்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு விரும்பத்தக்கவளாக இருக்கிறது. ஒரு நோன்புக்கு அல்லாஹ் ஒரு வருடத்தில் கூடிய ஒரு இரவை ஹயாத் ஆக்குவதற்கெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவை ஹயாத் ஆக்கி நன்மையை அல்லாஹ் உத்தாலா கொடுக்கிறான். சந்தியானவர்களே, இந்த உலகத்துடைய முதல் பத்திலே வரக்கூடிய 9வது நாள் தான் அரபாவுடைய தினம். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 9வது துறை 9வது நாள் தான் அரபாவுடைய நாள். அல்லாஹு தஆலா வருடத்திலே ஒரு நாளை இறக்கி தந்து எங்களை அல்லாஹு தஆலா ரஹ்மத்தால் சூழ்ந்து கொள்வதற்காக, அவரது அருள் சுவாமியங்களை அடைவதற்காக, அவரது அருகுணைகளை அடைவதற்காக வருடா வருடம் இந்த அரபாவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அரபாவுடைய நோக்கம் இருக்கிறதே சகோதரே, இந்த அரபா நாளிலே விசேஷ அமலாக இருப்பது நோன்பு பிடிப்பது விசேஷ அமலாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்தை நோன்பு நோக்குமாறு சொல்லித் தந்தது மாத்திரமில்லாமல் நோன்பு பிடித்தும் காட்டியிருக்கிறார். இந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளாகிய அரபா நாளிலே அந்த ஒரு நோன்பை பிடித்தால் மன் ஸாம யௌம அரபா குஃபிர லஹு சலத்து அமாமா வசலத்தும் பஅதா. அரபா நாளுடைய ஒரு நோன்பை பிடித்தார், அவருடைய 2 வருஷத்துடைய பாவங்களுக்கு அந்த நோன்பு தௌபாவாக மாறுகிறது. சங்கியானவர்களே, அரபாவுடைய ஒரு நோன்பு 2 வருஷம் செய்த பாவங்களுக்கு தௌபாவாக இருக்கிறது. நாம் பிடிக்கின்ற வருஷத்திலும் அதற்கு பின்னால் வருகின்ற வருஷத்திலும் 2 வருஷங்களிலே நடைபெற்ற பாவங்களை இந்த அரபாவுடைய ஒரு நோன்பு அந்த நோன்பு மன்னிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பான நோன்பு சகோதரர்களே.
ரெண்டு வருஷம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நோன்பின் தௌபாவாக வைத்திருக்கிறார். ஒரு நோன்பு சகோதரே ரெண்டு வருஷத்தின் பாவத்தை இல்லாமலாக்கிறது. பைரவி போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அராபாவுடைய ஒரு நோன்பு ஆயிரம் நாள் நோன்பு பிடிப்பதற்கு சமமானது. அராபாவுடைய ஒரு நோன்பு ஆயிரம் நாள் நோன்பு பிடிப்பதற்கு சமமானது. சகோதரிகளே, ஒரு மாத நோன்பை பிடிக்க வேண்டிய எவ்வளவு சிரமம்! ஒரு மாத நோன்பல்ல ஆயிரம் நாள் நோன்பு பிடிப்பதனால் எங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அல்லாஹ் ஒரு நோன்பிலே ஆயிரம் நோன்பு பிடிக்கின்ற நன்மையை தருவார் என்று சொன்னால் இதை நாம் தவறுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, இப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தலாதது துஸாபிஹுல் மலாயிகா யௌம யக்ருஜூன மின் குபூரிஹிம். மூன்று சாராக இருக்கிறார்கள், மூன்று கூட்டத்தார்கள். இவர்கள் கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவர்களுக்கு பக்கத்திலே மலக்குமார்கள் வந்து அவர்களுக்கு முசாபஹா செய்து நல்வாழ்த்தை சொல்லி நன்னாராயம் சொல்லி சொற்குலோகம் அழைத்து செல்வார்கள். அதில் முதலாவது கூட்டம் தான் அஷ்ஷுஹதா. அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த சுஹதாக்கள். இவர்கள் மன்னரைக்கு போனதன் பின்பும் மௌத்தாகியதன் பின்பும் கியாமத்து நாளிலே எழுப்பப்படும் போது அவர்களுக்கு பக்கத்திலே மலக்குமார்கள் என்று அவர்களுக்கு முசாபஹா செய்து நன்மாராயத்தில் சொல்லி சொற்குலோகம் அழைத்து சொல்வார்கள். இவர்கள் முதலாவது கூட்டத்தினர். இரண்டாவது கூட்டமாக சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தின் நோன்பை பிடிக்கக்கூடிய மக்கள் இவர்களும் கபரிலிருந்து எழுப்பப்படும் போது பக்கத்திலே மலக்குமார்கள் இருந்து முசாபஹா செய்து நல்வாழ்த்தை சொல்லி இவர்களையும் சொற்குலோகம் அழைத்து சொல்வார்கள். மூன்றாவது கூட்டமாக நபியவர்கள் சொன்னார்கள், அரபாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய மக்கள் அரபா நோன்பு பிடிக்கின்றவர்கள் இவர்களும் கபரிலிருந்து எழுப்பப்படும் போது பக்கத்திலே வழக்குமார்கள் இருந்து முசாபஹா செய்து நல்வார்த்தைகள் நச்செய்தி சொல்லி சொற்குலோகம் அழைத்து செல்வார்கள் என்பதை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம்மை இந்த கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. சொற்கோபம் என்று சொன்னாலே அதில் இன்பமான வாழ்க்கை, மனமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. அங்கே அல்லாஹ் ஏற்பாடு செய்த மாளிகைகளோ முத்து மாளிகைகள், மரகதத்தினாலான மாளிகைகள், தங்கத்தினாலான மாளிகைகள். இருந்த போதிலும் சொற்கோபத்திலே சில விசேஷ மாளிகைகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்.
இவைகளினால் செய்யப்பட்ட ஒரு விசேஷ மாளிகை இருக்கின்றது என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே இருந்தபோது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த விசேஷ முத்து மாளிகைகளை அல்லாஹ் யாருக்காக கட்டி வைத்திருக்கிறார் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், மன்சாபயோ அரபா. ஆயிஷா, அரபாவுடைய நோன்பை பிடிப்பவர்களுக்கு என்றே அல்லாஹ் இந்த விசேஷ மாளிகையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். சங்கையானவர்களே, கண்ணியமானவர்களே, அதனால் அரபாவுடைய தினம் புனிதமானது. அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வந்து விடுகிறான். அல்லாஹ் ஒப்பு எங்களை எங்கிருந்தாலும் பார்க்க முடியும். அவன் அருகிருந்தால் என்ன, அவன் ஏதாவது வானத்தில் இருந்தால் என்ன, எங்கிருந்தாலும் எங்களை அவதானிக்க முடியும். ஆனால் அரபாவுடைய நாள் விசேஷ நாளாக இருப்பதனால் அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கே இறங்கி வந்து விடுகிறான். இந்த நாளிலே அல்லாஹ் மலக்குமார்கள் பட்டாளத்தோடு முதலாவது வானத்திற்கு அல்லாஹ் வருகிறார். அங்கே வந்து அரபா மைதானத்திலே ஒன்று கூடுகின்ற ஹாஜிகளை அல்லாஹ் ஒரு சுற்று நோக்கி கவனிக்கின்றார். சகோதரர்களே, அரபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அனைவரும் அரபா மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள். சகோதரர்களே, அரபாவில் ஒன்று கூடவில்லை என்றால் அவருடைய கட்சியை விதைகிறார்கள். முக்கியமான பங்குகளில் ஒன்றுதான் அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூட வேண்டும். உலகத்தில் எந்த கோல எந்த மூளை முழுக்கிலிருந்து சென்றாலும், நோயோடு இருந்தாலும், முதுமையோடு இருந்தாலும், எந்த கஷ்டத்தோடு இருந்தாலும் அரபா மைதானத்துக்கு அவர் வந்து சமூகம் அளித்தால்தான் அவருடைய இதோ பாருங்கள், இந்த ஆதிகளை பாருங்கள், தரைவிரி கோலமாக வெள்ளாடை அறிந்தவர்களாக குளிரி படிந்தவர்களாக எத்தனையோ திசையில் இருந்து என்னிடத்திலே வந்து இந்த அரபாவிலே இருந்து இவர்கள் செய்த பாவங்கள் கடல் நுழையம் இருந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் செய்த பாவங்கள் மணல் வேறு போல் இருந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் செய்த பாவங்கள் பெய்கின்ற மணல் துளியளவு இருந்தாலும் பரவாயில்லை. மலக்குமார்களே நீங்கள் சாகிதாகிருங்கள், நான் இவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நாள் தான் அரபாவுடைய நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஆதிகளுக்கு மட்டுமல்ல விசேஷமான நாள், ஒரு உலகத்திலே உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் இதே குரலை கொடுப்பான், உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகிற நாள்தான் இந்த அரபாவுடைய நாள். சகோதரர்களே, அரபா தினமும் இருக்கிறது, இந்த அரபல் ஐயா மிகவும் விருப்பமான நாள், ஜும்மாவுடைய நாள் இப்ளீசுக்கு மிகவும் கோபமான நாள், மிகவும் வெறுப்பான நாள், அவன் அழுகின்ற நாள், அவன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு அவன் துடி துடிக்கின்ற நாள் தான் அரபாவுடைய நாளும் ஜும்மாவுடைய நாள். ஏன் இந்த ஜும்மாவுடைய தினத்திலும் அரபாவுடைய தினத்திலும் இப்ளீஸ் அழ வேண்டும்? ஏன் அவன் ஒப்பார் இணைக்க வேண்டும்? அவன் ஏன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொண்டு அவன் அங்கடாய்க்க வேண்டும்? சகோதரே, இந்த ரெண்டு நாளிலும் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைக்கின்ற ரஹமத்தை பார்த்து அவரை பார்த்து இப்ளீஸுக்கு தாங்க முடியாமல் ஆட ஆரம்பித்தான். அரபாவுடைய நாள் அது ரஹமத் தரங்கின்றால், ஜும்மாவுடைய நாள் அது ரஹமத் தரங்கின்றால், இந்த ரெண்டு தினத்திலும் உலகத்தாருக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்ற அருக்கொடைகளையும் ரஹமத்தையும் அருளையும் பார்த்து இப்ளீஸுக்கு தாங்க முடியாமல் அவன் அழ ஆரம்பிக்கின்றான், ஒப்பாரி வைக்கின்றான். அவனுக்கு ஆக உலகத்திலே வெறுப்பான நாள் என்றால் இந்த அரபாவுடைய நாள் தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான நாள் என்றால் அரபாவுடைய நாள், இப்ளீஸுக்கு வெறுப்பான நாள் அரபாவுடைய நாள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரே, இந்த நாளிலே நோன்பு பிடிப்பதை கடமையாக நீங்கள் செய்யுங்கள், பாவம் போல பிடிங்கள். சகோதரே, யாரும் தவறவிடாமல் இந்த நாளை நோன்போடு கழிக்க முயற்சியுங்கள். மன் அஸ்பஹ ஸாயிமன் யௌம அரபா ஃபதஹல்லாஹு அலைஹி 30 பாபம் மினல் கைர் வஅலக 30 பாபம் மினல் ஷர். அருமை நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபாவுடைய தினத்திலே யார் நோன்பு நோக்குந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 30 வகையான ரஹமத்தின் வாசலை திறந்து தருகிறார். 30 ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு தவளை 30 கெடுதிகள், கெடுதியுடைய வாசல்கள், ஷருடைய வாசல்கள் அவருக்காக அடைபடுகின்றது என்பதை அருமை நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரபாவுடைய நோன்பும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுத் தருவதற்கான வழியாக இருக்கிறது. அரபா நோன்பை பிடிப்பவர்களுக்கெல்லாம் 30 வழியிலே ரஹமத்தை கொடுப்பதற்கெல்லாம் 30 வழிகளை திறந்து கொடுக்கிறார். இவர்களுக்கு வர இருக்கின்ற எத்தனையோ கெடுதிகளை இந்த அரபா நோன்பினால் தான் தலா தடுக்கின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லியானவர்களே, அதனால் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற திருஹஜ் மாதத்துடைய 30 நாள் தான் அரபாவுடைய நாள், பிறை 30 தான் அரபாவுடைய நாள். இந்த 30 நாளை இரவையும் பகலிலும் சவுலே, இரவையும் பகலையும் நல்லவர்களே கழிப்பதற்கு முயற்சி எடுங்கள். அடுத்ததாக வரக்கூடிய நாள் தான் 10th நாள். அந்த நாளை தான் யோமு நஹர் என்று சொல்வோம், அது பெருநாளுடைய இரவு. இந்த பெருநாளுடைய இரவும் சகோதரே அதை ஹயாத்தாக்குவதும் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இரவாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து இரவுகளை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். மன் அஹ்யா அல்லயாலியல் ஹம்ஸ் வஜபத் லஹு ஜன்னா. ஐந்து இரவுகள் இருக்கிறது, இந்த ஐந்து இரவுகளையும் யார் அமல் செய்து கழிப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது. அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்று சொன்ன நபியவர்கள் முதலாவது இரவு தான் லைலத்துத் தர்மியா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் எட்டாவது இரவு. இரண்டாவது யோகு அரபா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பதாவது இரவு. மூணாவது யோகு நஹர், துல்ஹஜ் மாதத்துடைய பத்தாவது இரவு. இந்த மூன்று இரவுகளும் தொடர்ந்து வருகிறது. நான்காவது இரவு தான் நோன்பு பெருநாளுடைய இரவு. ஐந்தாவது இரவு ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாவது இரவு. இந்த ஐந்து இரவுகளையும் யார் ஹயாத் ஆக்குவார்களோ நபி அவர்கள் சொன்னார்கள் வஜபத்தில் அவர்கள் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையான சொல்லி, அதனால் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நாட்கள், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய மாதத்திலே இந்த மூன்று இரவுகள் இருக்கிறது. தொடராக எட்டாவது இரவு, ஒன்பதாவது இரவு, பத்தாவது இரவு, அவர்களை இந்த மூன்று இரவுகளையும் நாங்கள் விழித்திருந்து அமல் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். பெருநாளுடைய இரவை அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தினாலே நிம்மதியான, சந்தோஷமான, ராகுத்தான, மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றான். சொன்னார்கள் யாரெல்லாம் பெருநாளுடைய இரவையும், நோன்பு பெருநாளுடைய இரவையும், ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவையும் இபாதத்திலே கழிப்பார்களோ, வணக்க வழிபாட்டிலே கழிப்பார்களோ, இவர்கள் நாளை கியாமத்தினாலே உள்ளங்கள் எல்லாம் மௌத்தாகி இருக்கின்ற, உள்ளங்கள் எல்லாம் நொந்து போயிருக்கின்ற, மக்கள் எல்லாம் அல்லோட கல்லப்பட்டு பயந்து போயிருக்கின்ற கியாமத்தினாலே பயப்படாமல் இருப்பார்கள், நிம்மதியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். யார் இந்த பெருநாளுடைய இரவுகளை இபாதத்திலே கழிப்பவர்கள். சங்கியானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளிலே எமக்கு ஏற்படும் பயமும், எமக்கு ஏற்படும் கஷ்டமும், எமக்கு ஏற்படும் இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே மனிதர்கள் சொல்வார்களா, யாரா இந்த கியாமத்துடைய கஷ்டம் எங்களுக்கு தாங்க முடியாது, இந்த கியாமத்துடைய வெப்பம் எங்களுக்கு தாங்க முடியாது, இந்த கியாமத்துடைய அளவு எங்களுக்கு தாங்க முடியாது, யாரா எங்களை நரகத்திலாவது போட்டு விடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் பயப்படுகின்ற ஒரு நாள் தான். அந்த நாளிலே நாம் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியாது. மக்கள் எல்லாம் பயத்தினால் அங்கிருந்தும் அலைமோதி கொண்டிருப்பார்கள். சகோதரிகளே, தாயை விட்டு ஓடுவோம், தந்தையை விட்டு ஓடுவோம், உற்ற நண்பர்களை விட்டு ஓடுவோம், யாரும் யாருமே தெரியாமல் நாங்கள் பயத்தினால் என்ன நடக்க போகின்றதோ என்று ஒவ்வொருவரும் கட்டி தரமாடுகின்றன. கோடான கோடி மைல்களுக்கு அப்பாலே உள்ள சூரியனை தலைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு இந்த பூமியை சமுத்திரையாக ஆக்கப்பட்டால் நமது நிலைமை எப்படி இருக்கும் சௌகரி? இந்த கோடான கோடி மைல்களுக்கு அப்பாலே உள்ள சூரியனை தலைக்கு மேலே கொண்டு வந்து வைத்து இந்த பூமியை சமுத்திரையாக ஆக்கப்பட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் சகோதரனே? இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த நாளிலே ஆண்கள் பெண்கள் இரு சாராவிலும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். தியாகத்திலே எழுப்பப்படும் போது ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். எப்படி நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது ஆடை இல்லாமல் வந்தோமோ அதுபோல் தியாகத்திலே எழுப்பப்படும் போது ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆடை இல்லாமல் எழுப்பப்பட்டால் ஆண்கள் பெண்களையும், பெண்கள் ஆண்களையும் பார்க்க மாட்டார்களா என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த தியாகத்திலே உள்ள பயம், அந்த தியாகத்திலே உள்ள நடுக்கம், அந்த தியாகத்திலே உள்ள பீதி ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ பார்க்கிற நினைவு கூட வராது. ஆயிஷா, மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு பசி ஏற்படாது, தாகம் ஏற்படாது. இந்த இடத்திலே நாற்பது வருஷமாக விழுந்துவார்கள், காலை தூக்கி வெறுக்க மாட்டார்கள். நாற்பது வருஷமாக ஒரே இடத்திலே இருந்து பயந்து தடுகி கொண்டிருப்பார்கள். ஆயிஷா சோலை, இப்படியான ஒரு பயங்கரமான நாளிலே சில மக்கள் பயமில்லாமல் இருப்பார்கள், சில மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், சில மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களே அவர்கள்தான்
இந்த திருநாளுடைய இரவுகளை ஹயாத்தாக்க கூடியவர்கள். மக்கள் எல்லாம் பயப்படுகின்றனாலே பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தவர்களால் தேவையான இரவுகளை விவாதத்திலே கழிப்பவர்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சோதனை, மரணத்திலே வரக்கூடிய ஒரு இரவு சோதனை, மரணத்திலே வரக்கூடிய நான்கு நிலைகள், நாளாந்தம் மாலாந்தம் வாராந்தம் செய்யக்கூடியவைகள் அல்ல, மரணத்திலே வரக்கூடிய இரவு சோதனை. எத்தனை இரவுகள் பாவத்துக்காக விழித்திருக்கிறோம், எத்தனை இரவுகள் ஒரு விளையாட்டுக்காக விழித்திருக்கிறோம், எத்தனை இரவுகள் நண்பனின் திருமணத்துக்காக விழித்திருக்கிறோம், எத்தனைய இரவுகள் மரணித்த சகோதரருக்காக விழித்திருக்கிறோம், எத்தனைய இரவுகள் உலக லாபத்தை அடைய விழிக்கின்றோம். சோதனை, அல்லாவின் சொர்க்கத்தை அடைய, அல்லாவின் அன்பை அடைய, அல்லாவின் ரஹ்மத்தை அடைய ஓரிரு இரவுகள் விழிக்கவில்லை என்றால் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியும்? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓர் இரவும் இல்ல, பல இரவுகள் இருக்கலாம், நாம் அன்போடும் சந்தோஷமாக எதிர்பார்த்திருக்க வேண்டும். எப்போது வரப்போகின்றது அல்லாஹ்வுடைய இரவு, எப்போது வரப்போகின்றது பெருநாளுடைய இரவு, எப்போது வரப்போகின்றது தவளே. இப்படியாக நாம் ஆசையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த புனிதமான நாள்களை வீணாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். அது வருடத்திலே வரக்கூடிய நாட்கள் அரபாவை உள்ளாக்கி விடாதீர்கள். அரபா நாளை நோன்பிருந்து சௌபாவிலிருந்து பார்க்கிறீர்கள், அரபாவுடைய இரவை விழித்திருந்து வணங்குங்கள், நபிலான தொகுதிகளிலே ஈடுபடுங்கள், கண்ணீர் வடியுங்கள், அல்லாவிடத்திலே ரஹ்மத்தை கேளுங்கள். அல்லாஹ் உலகத்திற்கும் ரஹ்மத்து கொடுக்கின்ற அருள் சொல்கின்ற ஒரு இரவுதான் அரபாவுடைய நாளாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த அரபாவுடைய இரவையும் பகலையும் ஹயாத்தாக்கி அதனை அடுத்து வரக்கூடிய பெருநாளுடைய இரவையும் நாம் விவாதத்திலே கழிக்க வேண்டும். அத்தோடு எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த தியாகம் நிறைந்த ஈதுல் அபஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய பகல் காலத்திலே நாம் செய்கின்ற விசேஷமான அமல்தான் குர்பானியுடைய அமலாக இருக்கிறது. பெருநாள் அதுவும் ஹஜ்ஜு பெருநாளில் நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களிலும் ஆக விசேஷமான வணக்கம் தான் குர்பானி கொடுத்தால். குர்பான் என்று சொன்னாலே அல்லாஹ்வை நெருங்குதல் என்பதுதான் அர்த்தம். குர்பான் என்று சொன்னாலே தமிழிலே அந்த தியாகம் நிறைந்த அந்த செயல், அதற்கு அர்த்தமே அல்லாஹ்வை நெருங்குதல். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதுதான் இந்த குர்பானியுடைய உண்மையான யதார்த்தம். சகோதரே, இந்த குர்பான் அமல் இருக்கிறதே அது இந்த ஹஜ்ஜு பெருநாளில் நான் செய்கின்ற அமல்களிலே ஆக விசேஷமானவன். இதனுடைய வரலாறை பார்க்கும் போது இது மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் பின்னணியில் வந்த அமல் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த போதிலும் அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனக்கு தெரியும், ஹரீருல்லா அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணியில் வந்த ஒரு அமலாகத்தான் இந்த குர்பானியுடைய அமல் இருக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்துக்கு 124,000 மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களுக்குள்ளே 5 நபிமார்களை அல்லாஹ் உலுல் அஸ்ம் இதர கூர்மை பூண்டவர்கள், மலை போல துன்பங்கள் வந்த நேரத்திலும் சளைக்காமல் முகம் கொடுத்தவர்கள், பொறுமையோடு துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வரிசையிலே 5 பேர்களை அல்லாஹ்வுத்தாலா தெரிவு செய்திருக்கலாம். முஹம்மது நபியா அலை இஸ்லாம் அவர்களால் மிகப்பெரிய சோதனைகளின் கஷ்டங்கள் வந்த நேரத்திலும் சளைக்காமல் பொறுத்திருந்து அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருந்து அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த வகையிலே துல்ஹஜ் மாதம் வந்தால் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வழியிலே சோதித்தான், பல வழியிலே சோதித்தான். அந்த சோதனையில் ஒன்றாகத்தான் அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை இல்லாமலாக்கி வைத்திருந்தான். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள், ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு துஆ செய்து வந்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான சந்ததியை தந்து விடுவாயாக, எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த துவாவை அல்லாஹ் கபூல் பண்ணி அவர்களது
86வது வயதிலேதான், எல்லாரும் முதுமை வயதிலேதான், 86வது வயதிலேதான் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்காக சொன்னார். இவர்கள் மூலமாக அல்லாஹ் பல சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வகையில் இவர்கள் ஓடி ஆடி விளையாடுகின்ற வயதை அடைந்த கட்டத்திலே செல்வத்தோடும் அன்பான இவரும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் வளர்ந்து வந்த மகன் மூலமாகவே அல்லாஹ் இவர்களை சோதிக்க ஆரம்பிக்கிறார். நான் கொடுத்த பிள்ளையிலே இவருக்கு அன்பு இருக்கிறதா, அல்லது நான் சொல்கின்ற வார்த்தையிலே இவருக்கு அன்பு இருக்கிறதா, எனது வார்த்தை பெருசா, அவர்கள் வளர்க்கின்ற பிள்ளை பெருசா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை உண்டு பண்ணுகிறார். அன்று இந்த வரலாறை நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள், யௌம் தர்மியா என்று சொல்லுகின்ற 8வது நாள் தூக்கத்திலே கனவு காணுகிறார்கள். தங்களுடைய அன்பு மகன் இஸ்மாயிலை அறுத்து பழிடுவதாக கனவு காணுகிறார்கள். இப்போது நினைக்கிறார்கள், ஆகா இது ஷைத்தானுடைய கனவாக இருக்கலாம் என்று மனதுக்குள்ளே மூடி மறைத்துக் கொண்டார்கள். சகோதரிகளை அடுத்த இரவு தூங்குகிறார்கள். யோமோ அரபா, அரபாவுடைய இரவு தூங்குகிறார்கள். அதே கதவை கருதுகிறார்கள். தங்களுடைய அன்புமகன் இஸ்மாயிலை தற்கையால் அறுத்து பழிக்குவதை கனவு காணுகிறார்கள். இப்போது நினைக்கிறார்கள், இது ஷைத்தானுடைய கனவாக இருக்கிறார் என்று மறைத்துக்கொள்கிறார்கள். 10வது நாளும் அதே கனவை காணுகிறார்கள். இப்போது முடிவெடுக்கிறார்கள், இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை தான், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை தான், இது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை பரீட்சித்து பார்க்கிறான் என்று முடிவெடுத்துவிட்டு தனது அன்பு மகனை அழைத்துக் கொண்டு மினா சகோதரே 8வது நாள் ஹாஜிகள் தங்குகின்ற அந்த பள்ளத்தாக்கு, மினா என்ற பள்ளத்தாக்கு அன்பு மகனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். சகோதரே, விளையாட்டு போட்டிக்காகவோ பெருநாளை கொண்டாடுவதற்காகவோ உறவினர்களை சந்திப்பதற்காகவோ அல்ல, எந்த செயலுக்காக கொண்டு போகிறார்கள்? தன் அன்பு மகனின் கழுத்திலே கட்டி வைத்து பொருவால் கொடுக்கின்ற செயலுக்காகத்தான் வீட்டிலிருந்து அன்பு மகனை ஆசையோடு நல்ல வார்த்தைகள் சொல்லி அழைத்து செல்கிறார்கள். சகோதரிகளே, மினா என்ற பள்ளத்தாக்கை அடைந்த உடனே மகளிடத்திலே செய்தியில் சொல்கிறார்கள், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய முடிவு என்ன என்று மகிழ்ந்தே கேட்கிறார்கள். தகவல்களே, அந்த ஓடி ஆடி விளையாடி துள்ளி குதிக்கிற வயதிலே இருந்த அவன் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஏவப்பட்ட விடயத்தை நீங்கள் செய்யுங்கள், ஈஷா அல்லா என்னை பொறுமையாளர்கள் கூட்டத்திலே கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லவே அன்பு சகோதரிகளே இப்போது தயாராகிறார்கள். இந்த செய்தியை கேட்பதும் வேண்டி சொல்லுவதும் வேண்டி, ஆனால் நிதானமாக சொல்லி யதார்த்தத்திலே செய்வது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பணத்தை கொடுக்கவே எங்களுக்கு மனசில்லை, நான் பொருளை கொடுக்கவே எங்களுக்கு மனசில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய மகனையும் குர்பான் செய்வதென்றால் இது ஒரு சாதாரண செயலா? எவ்வளவு ஒரு தியாகமும் எவ்வளவு ஒரு பொறுமையும் வேண்டும்? தகவலே, இப்போது தந்தையின் முகத்தை மகன் பார்க்கிறார், மகனின் முகத்தை தந்தை பார்க்கிறார்கள். உள்ளத்துக்குள்ளே என்னென்ன ஓடிவிருக்கும் என்பதை அந்த படைத்த அப்புலாளர்கள் அறிந்தவனாக இருக்கிறார். தந்தையின் முகத்தை மகனும் மகனார் முகத்தை தந்தையும் பார்த்து அவர்கள் அங்கே பேசிக் கொள்ளவே மகன் பார்க்கிறார், தந்தையின் முகத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார், தந்தை உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கடமையை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள், அதனால் நான் சில புத்திமதிகளை சொல்லுகிறேன், நான் சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன், அதற்கான என் கருத்திலே நீங்கள் கட்டி வையுங்கள் என்று சொல்லி மகனார் சொல்லுகிறார், தந்தையே என்னை நீங்கள் முதலாவதாக நிறுத்தமாக என்னை கட்டிக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் இறுக்கமாக கட்டிக் கொள்ளுங்கள், என் காலையும் கையையும் நான் துள்ளி ஓடி விடாமல் குதித்து விடாமல் உங்களுக்கு விடங்களாக இருந்து விடாமல் இருக்க என்னை நீங்கள் இறுக்கமாக கட்டிக் கொள்ளுங்கள். தந்தையே, நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடையை உயர்த்தி கட்டிக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் என் கழுத்திலே கட்டி வைத்து அறுப்பில் அந்த ரத்தம் வீழ்த்தி ஓடி உங்கள் ஆடையிலே பட அந்த ஆடையை என் அன்புத்தாய் பார்த்து சகித்துக் கொள்ள மாட்டா. அதனால் உங்களுடைய ஆடையை நீங்கள் உயர்த்தி கட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற கட்டியை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். என் தாயாரிடம் சென்ற உடனே, என் தாயாரிடம் சென்ற உடனே முதல் கடமாக உங்கள் அன்பு மகளின் சலாம் என்று சொல்லி எனது சலாத்தை தாயாரை எட்டி வையுங்கள் என்று இவ்வாறான சில குட்டிமணிகளை சொல்லுகிறார் அன்பு சோதரே. இதை கேட்டவுடனே தந்தைக்கு எப்படி இருக்கும்? யதார்த்தம் நமது நிலைகளை யோசித்து பாருங்கள். வெற்றி காண வேண்டும் என்ற திட உறுதியோடு இருந்து அந்த செயலை செய்ய உள்ளார்கள். சொல்லபுரமானே மகனை குப்பர போட்டு அவர்களின் அன்பு மகனின் கருத்திலே கத்தி வைத்து அறுக்கின்றார்கள். யதார்த்தமாக உண்மையாக அவருடைய முழு பலத்தையும் வைத்து அறுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு சோதனையை நிறைவேற்றுகிறாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதிலே வெற்றி காணுகிறார்களா என்பதை பார்க்கத்தான் அல்லாஹ் தஆலா சோதித்தார். மகனை அறுக்கிறார்கள், ஆனால் அறுபடவில்லை. அல்லாஹ்வுடனிருந்து பதில் வருகிறது, ஐயா யா இப்ராஹிம் அது சத்தத்த ருயா, இப்ராஹிமே உண்மையாகவே உங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள். இப்ராஹிமே உண்மையாகவே உங்கள் கனவை நீங்கள் நினைவாக்கி நிறைவேற்றி விட்டீர்கள். இதோ உங்களுடைய அன்பு மகனுக்கு பதிலாக இந்த செம்மறி ஆட்டை அறுத்து நீங்கள் உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சொற்பலோகத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை அறுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டோடு வந்திருக்கிறார்கள். இப்போது அந்த ஆட்டை உருவாக்கிறார்கள். அன்றிலிருந்து அல்லாஹ் இந்த குர்பான் அவனை அல்லாஹ் தந்து வந்திருக்கிறான். அதுவே குர்பானியுடைய யதார்த்தம். எமது சொத்துக்கள் மீது அன்றிருக்கிறதா, அல்லாஹ்வின் கட்டளை மீது அன்றிருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டிக்கு மகன் இஸ்மாயில் படியாக இருந்து நாமும் எமது பிள்ளைகளை குர்பான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருந்தால் நாம் உருவோமா? இன்று ஒரு 20-30,000 ரூபாய் செலவழித்து குர்பான் கொடுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த கட்டளைக்கே நாங்கள் யோசிக்கிறோம். நாம் எவ்வளவோ வசதி வாய்ப்பிருந்து எவ்வளவோ செல்வசலிப்போடு இருந்து ஒரு 25-30,000 ரூபாய் செலவு செய்து ஒரு குர்பான் கொடுப்போம் என்றால் அதற்கு யோசிக்கிறோம். ஒரு 2 பேரோ 3 பேரோ 7 பேரோ சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்போம் என்று முன்வந்து பேசினாலும் அதற்கு யோசிக்கிறோம். எப்படி மகன் கையிலே கட்டி வைப்போம், மகன் கழுத்திலே எப்படி கட்டி வைப்போம், நமது பணத்தை கூட குர்பான் செய்யறதற்கு மனத்திலேயே தவளே. அதனால் இந்த தியாகம் முறையிலே பெறலாம். அது தியாக பெருநாளாக மாற வேண்டும் என்றால் வசதி படைத்த ஒவ்வொருவரும் அந்த நாளிலே குர்பான் கொடுக்க வேண்டும். சௌலே நபி அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா நீ குர்பான் கொடுக்கிறாய், குர்பானுடைய பாதி தந்த பிராணியுடைய கருத்திலே கட்டி வைத்து அறுக்கப்பட்டு அந்த இரத்த துளிகள் பூமியிலே உள்ளவர்கள் பாத்திமா உனக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் பண்ணிப்பா, உனக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் பண்ணிப்பா. சௌலே அதனால் நமது எல்லா பாவங்களையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாதான் தியாகம் நிறைந்த இந்த ஈதுல் அலஹா திருநாள். அதனால் அந்த திருநாளுடைய 20 மாதத்திலே கழிப்பதோடு மகளை குர்பானியுடைய அந்த விசேஷமான அமலை நாம் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோமாக. யா அல்லாஹ் எங்கள் குற்ற குறைகளை மறைத்து மன்னித்துவாராக. யா அல்லாஹ் நாம் பெற்றவர்கள், எம்மை பெற்றவர்கள், உலகத்திலே வாழ்ந்து வர்ணித்த முஸ்லிமான ஆண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வைத்தவர்களாக இதோ ஒரு புனிதமான காபாவை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜே மபூராக ஹஜ்ஜே மபூராக அங்கீகரிக்கப்பட்ட கபூலியத்தான ஹஜ்ஜாக இந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையை ஒப்புக்கொள்வாராக. யா அல்லாஹ் அந்த மக்கத்து மண்ணிலே மதிப்போடு நிமிர்ந்திருக்கும் அந்த காபாவை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பலம் வருவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் மனிதத்து மண்ணிலே அடங்கப்பட்டிருக்கும் எமது உயிரும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று தியானம் செய்வதற்கு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம் அனைவருக்கும் நீ பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் அந்த புனிதமான உலகத்தாருக்கு எத்தனை கோடி அருண்மனைகளை அள்ளி கொடுக்கிறாயோ அந்த அருண் பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களாக எங்கள் அனைவரை மாற்றுவார்கள்.
For more lectures, visit slhub.com.